إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا وذلك رجع بعيد قد علمنا ما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد காஃபிர்களை தண்டிக்காது அல்லாஹ் ஏன் விட்டு வைத்திருக்கின்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனிதர்களை படைத்து அவர்களுக்கான நேர் வழியையும் நல்லுபதேசத்தையும் இறக்கி வைத்திருக்கின்றார். இந்த உலகிலும் மறுமையிலும் ஈடேற்றம் அடைய விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த நேர்வழியை பின்பற்றி வாழ முடியும் என்றொரு சுதந்திரமும், அதே நேரம் இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி அதை மட்டும் அனுபவித்து விட்டால் போதும் என்ற ஒரு நிலையிலே காபிராக வாழக்கூடிய சுதந்திரமும் மனிதர்கள் அனைவருக்கும் காணப்படுகிறது. இது சம்பந்தமாக அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா, நேரான வழி எது எப்படி வாழ வேண்டும் என்பதனை நாம் காட்டிவிட்டோம். விரும்பினால் ஒருவர் நன்றியுள்ளவராக முஸ்லிமாக வாழ முடியும், விரும்பினால் நன்றி கெட்டவராக காபிராக வாழ முடியும் என்று அல்லாஹ் அந்த சுதந்திரத்தை வழங்குகிறார். அதே போன்று அல்குர்ஆனின் மற்றொரு இடத்திலே லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த இஸ்லாத்திலே நுழைந்து கொள்கின்ற விஷயத்திலே யாருக்கும் எந்த நிர்பந்தமும் கிடையாது என்றும் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனின் மற்றொரு இடத்திலே எடுத்து கூறுகிறார். இவற்றை கூடக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதத்திலே அவனது வார்த்தைகளை கேட்டு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நேரான வழியை காட்டுவதோடு, யாரெல்லாம் அந்த ரப்புடைய வார்த்தைகளை மறந்து புறக்கணித்து காஃபிர்களாக வாழுகிறார்களோ அவர்களை பற்றியும் அல்லாஹு தஆலா இதே அல் குர்ஆனிலே கூறுகிறார். எப்படி நாம் நேரான வழியிலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களுக்கு தேவையான அறிவுரைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அதே போன்று காஃபிர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பகுதியை, அந்த தலைப்பை அப்படியே மூடி வைத்துவிட்டு யாரையும் பற்றி நாம் விமர்சித்து விடக் கூடாது என்ற ஒரு தோரணையிலே எம்முடைய பயணம் தொடருமாக இருந்தால் இந்த இஸ்லாத்தை தூக்கி எறிந்துவிட்டு செல்வதும் காபிராக மரணிப்பதும் கூட ஒரு சிலருக்கு மிக எளிதாக போய்விடும். எனவேதான் அல்லாஹு தஆலா காபிர்களுடைய விஷயத்திலே, நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள், அவர்களை கணக்கில் எடுக்காதீர்கள் என்று வழிகாட்டக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவர்களுக்குரிய தண்டனைகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கான அல்லாஹுடைய நியதிகளையும் கூட அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பல வழிகளிலே தெளிவுபடுத்துகிறார். இந்த அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் எப்படி நல்லவர்களுக்கான வழிகாட்டல் கூறப்படுகின்றதோ அதே அளவு அரைவாசிக்கு அரைவாசி காஃபிர்களை பற்றியும் நரகத்தை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறார். எனவே அவற்றை நாம் தெரிந்து கொள்வது எம் ஒவ்வொருவருடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது. எனவே இன்றைய இந்த ஜுமாவின் வழியாக காஃபிர்கள் அவர்களை அல்லாஹ் இந்த உலகிலே ஏன் விட்டு வைத்திருக்கிறார், அவனை நிராகரிக்க கூடிய அவனுடைய மார்க்கத்தை புறக்கணித்து வாழக்கூடியவர்களை தண்டிக்காது வேதனை செய்யாது அல்லாஹ் ஏன் விட்டு வைத்திருக்கிறான், அதே நேரம் நாளை மறுமையிலே அவர்களை ஏன் அல்லாஹு தஆலா இவ்வளவு கடினமாக தண்டிக்கிறான் என்ற சில விடயங்களை நாம் இன்றைய ஜும்மாவின் வழியாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆரம்பத்திலே நாம் பார்க்க கூடிய விடயம் என்னவென்றால், இந்த காஃபிர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதனை பற்றி நாம் பார்ப்பதாக இருந்தால், முதலாவது அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். ஆயிரம் காரணங்களை சொல்லி தனது மனோ இச்சையின்படி அவர்கள் இந்த சத்தியத்துக்கு சாவுமணி அடிக்க அவர்கள் முயற்சி செய்வார்கள். இரண்டாவது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், முஸ்லிம்களை அவர்கள் நோவினைப்படுத்துவார்கள். இது சம்பந்தமாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிற போது, இன்னல்லதீனா அஜ்ரமு கானூ மினல்லதீனா ஆமனூ யல்ஹகூன், நிச்சயமாக குற்றம் புரியும் பாவிகள் விசுவாசிகளை கண்டு சிரிப்பார்கள். வஇதா மர்ரூபிஹிம் யதகாமஸூன், அந்த விசுவாசிகளை கடந்து செல்கிற போது இவர்களை ஏளனமாக பார்ப்பார்கள். வஇதன் கலபு இலா அஹ்லிஹிம் இன் கலபு ஃபகிஹீன், அவர்கள் தமது குடும்பத்தாரை நோக்கி செல்கிற போது எந்த கவலைகளும் இல்லாமல், அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இல்லை, மர்மையை பற்றிய கவலை இல்லை, சந்தோஷமாக குடும்பத்திடம் செல்வார்கள். வஇதா ரஊஹும் காலு இன்ன ஹாஉலா இலல்லாஹ். அதே நேரம் எங்கெல்லாம் இவர்கள் நேர்வழியை அடைந்தவர்களை காண்கிறார்களோ அவர்களை பார்த்து தனது சகாக்களிடம் இவர்கள்தான் வழிகட்டவர்கள் என்று கூறுவார்கள் என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற அத்தியாயத்திலே அடையாளப்படுத்துகிறார். எனவே இப்படி இந்த காபிர்களுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றால், இஸ்லாத்தை அவர்கள் எதிர்க்கக்கூடிய அந்த விஷயத்தை வெளிப்படுத்தும் முகமாக அவர்கள் முஸ்லிம்களை நோவினைப்படுத்துவார்கள், அவர்களை பார்த்து சிரிப்பார்கள், கிண்டல் அடிப்பார்கள், வசைப்பாடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, அவர்களுக்கு சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஷைத்தான் அவர்களது உச்சந்தலையிலே ஏறி உட்கார்ந்து கொண்டால் அடிதடிக்கு வேதனை செய்வதற்கு கூட அவர்கள் எத்தனிப்பார்கள். எத்தனையோ நபிமார்களுடைய காலங்களிலே நடந்த பல்வேறு கொடுமையான இந்த காபிர்களுடைய விடயங்களை நாம் தெரிந்திருக்கிறோம். சூரத்துல் குருஜ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா ஃபிரௌன் என்ற அந்த கொடிய காபிர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்களை கிடங்குகளை தோண்டி அதிலே நெருப்பை மூற்றி அதிலே பாயுமாறு சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தினார். அல்லாஹ் இது சம்பந்தமாக சொல்கிற போது, அவர்கள் பழிவாங்கப்படுவதற்கு எந்த காரணமும் இருக்கவில்லை, அல்லாஹ் மகத்துவமிக்க அந்த ரப்பர் ரஹ்மானை இவர்கள் முழுமையாக ஈமான் கொண்டு சரியாக வாழ்கிறார்கள் என்கிற ஒரே ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். எனவே இதிலிருந்து மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், காஃபிர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் வார்த்தைகளினால் முஸ்லிம்களை நோவினைப்படுத்துவார்கள், கிடைத்தால் செயல்பாடுகளின் மூலமாக கொலை செய்வதற்கு கூட அவர்கள் துணிவார்கள். ஏன் நபிமார்கள் கூட கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அடுத்த அம்சமாக நாம் அவதானிக்க வேண்டிய விடயம், இப்படியெல்லாம் இவர்கள் செய்தாலும் ஏன் அல்லாஹு தஆலா இவர்களை விட்டு வைத்திருக்கிறான், காரணம் என்ன என்று பார்த்தால், இது சம்பந்தமாக அல்லாஹ் சூரா ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 176 வசனம் தொடக்கம் 178 வசனங்கள் வரை இவ்வாறு கூறுகிறார். வலா யஹ்ஸன்கல்லதீன யுஸாரிஊன ஃபில் குஃப்ர், எவர்களெல்லாம் நிராகரிப்பை நோக்கி நிராகரிப்பிலே விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, தெளிவாக வெளிப்படையாக தம்முடைய குஃபர்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விடயம் உங்களை கவலையில் ஆழ்த்த வேண்டாம், அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்னஹும் லன் யதுர்ருல்லாஹ ஷைஆ, நிச்சயமாக அவர்களால் அல்லாஹுக்கு எந்த கெடுதியையும் செய்ய முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யுரீதுல்லாஹு அன் அல்லா யஜ்அல லஹும் ஹல்லன் ஃபில் ஆகிரா, ஏன் அல்லாஹு தஆலா இவ்வாறு அவர்களை செய்ய வைக்கிறான் என்றால், இவர்கள் செய்யட்டும் என்று அல்லாஹ் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால், யுரீதுல்லாஹு அல்லா யஜ்அல லஹும் ஹல்லன் ஃபில் ஆகிரா, மறுமையிலே இவர்களுக்கு ஒரு சிறு துளி ஒரு சிறு பங்கு கூட இவர்களுக்கு சென்று விடக் கூடாது, கொஞ்சம் கூட இவர்கள் மீது இறக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இவ்வாறு அவர்களை விட்டு வைத்திருக்கிறான். இதைதான் அல்லாஹ் விரும்புகிறான். வலகும் அஸாபுன் அலீம், இவர்களுக்கு நோவினை தரும் மகத்தான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், ولا يحسبن الذين كفروا انما نملي لهم خير لانفسهم, நிராகரிப்பாளர்கள் நினைத்து கொண்டிருக்க கூடாது. எப்படி? அல்லாஹ் அவர்களை தண்டிக்காது,
நேரம் கொடுத்து கொண்டு வாழ்க்கையையும் அல்லாஹ் முடித்து விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறானே, தவணை கொடுத்து கொண்டிருக்கிறானே. இது அவர்களுக்கு நலவாக அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னமானும் லீலகும் லியஸ்தாது இஸ்மா. ஏன் தெரியுமா நாம் அவர்களுக்கு தவணை கொடுத்து வைத்திருக்கிறோம்? லியஸ்தாது இஸ்மா, அவர்களது பாவங்களுக்கு மேல் பாவங்களை அவர்கள் அள்ளி தட்டி கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு நாம் தவணை கொடுத்திருக்கிறோம். உலகும் அதாவுன் முகீன், அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். பாருங்கள், இன்று நாம் இந்த இஸ்லாத்தை முன்வைக்கிற போது இதனை எதிர்க்கக்கூடிய காவிர்களை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு ஒரு சாவு வராதா என்றெல்லாம் நாம் யோசிக்க கூடிய அளவு இவர்களுடைய வரம்பு மீறல்கள் வெகுவாக எம்மை பாதிக்கிறது. ஏன் அல்லாஹு தஆலா இவர்களை விட்டு வைத்திருக்கிறான் என்றெல்லாம் எண்ணம் தோன்றுகிறது. அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான், அவர்களுடைய பாவங்கள் போதாது, இன்னும் இன்னும் அவர்கள் அள்ளி தட்டி கொள்ளட்டும். மொத்தமாக சேர்த்து நாளை அவன் கொஞ்சம் கூட கருணை காட்டாத அளவுக்கு அவர்களுடைய அந்த பாவங்கள் அதிகமாக குவிய வேண்டும். இதைதான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான். எனவே இந்த ஒரு அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதோடு சேர்த்து இன்றைய காலகட்டத்தில் சில சமகால நிகழ்வுகளை இந்த இடத்திலே கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்று இந்த இஸ்லாத்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எடுத்து வைக்கிற போது இதனை ஆதாரங்களை கொண்டு இது சத்தியம் அல்ல, இது வழிகாடு என்று அதாவது நிரூபிக்க முடியாத ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், காலத்துக்கு காலம் இதனை பற்றி அவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஆரம்ப காலங்களிலே இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சங்களை விமர்சித்து வந்த அவர்கள் இன்று சடைவடைந்து நம்பிக்கை இழந்து என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த சத்தியத்திற்கு யாரெல்லாம் இதனை போதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இதனுடைய அமீராக இருக்கலாம், இதனை மக்கள் மயப்படுத்தக்கூடிய உலமாக்களாக இருக்கலாம், அல்லது பிரச்சாரகர்களாக இருக்கலாம், இவர்களை வசை பாடக்கூடிய ஒரு புதிய கண்டுபிடிப்பை இன்று அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இதுவும் ஒரு வகையான குஃபரை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வெளிப்படையாக சொல்வதென்றால், இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தர்பியத்து நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் காபிர்களை பொறுத்தவரைக்கும் தாங்க முடியாத ஒரு விடயமா. இப்படியான சந்தர்ப்பங்களிலேதான் இவர்கள் துள்ளி குதிப்பதை ஷைத்தான் எந்த அளவு அவர்களுடைய உச்சந்தலையிலே ஏறி குந்துகிறான் என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு அப்படியே அடங்கி விடுவார்கள். மீண்டும் ஒரு ஒன்று கூடலா, ஒரு நிகழ்வா, மீண்டும் அவர்கள் ஒவ்வொரு புறங்களிலிருந்து அவர்கள் வருவார்கள். எனவே இந்த அம்சத்தை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது இன்று எமக்கு மட்டுமல்ல, அன்றைய நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பொன்னான காலத்திலே அந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ் அல்குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கிறான், சூரத்து நஹல் 97வது வசனம், وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ تَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ. நபியே, இந்த காஃபிர்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்களை வசைபாடுகிறார்களோ அந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய உள்ளமெல்லாம் நொறுங்கி விடுவதை, இறுகி விடுவதை நிச்சயமாக நாங்கள் அறிந்தே வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார். எனவே இப்படியான அந்த விடயம் மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட விதிவிலக்கல்ல என்றால், சாதாரண மனிதர்களாகிய எம்மை இது எந்த அளவு விட்டு வைக்கும் என்பதனை ஒரு நிமிடம் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே வேண்டுமென்றால் இது சாதாரண ஒரு விடயமாக தெரியலாம், ஆனால் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையிலே இந்த வேத வசனங்கள் மட்டும் எமக்கு இல்லை என்றால் எமது உள்ளங்களும் வெடித்து சிதறக்கூடிய அமைப்புகளுக்கு இவர்களது வார்த்தைகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே நாம் மிக தெளிவாக கேட்க வேண்டிய ஒரு அம்சம், அவர்கள் அசத்தியவாதிகள் என்பதை தோலுரித்து காட்டுவதற்கு இந்த இடத்திலே தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், இன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்தவரைக்கு இதனுள்ள யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்கள் என்று அடித்து கூறுகிறோம். ஆனால் இன்று இந்த இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் கல்மா சொன்னால் போதும், அவர்கள் முஸ்லிம்கள், அவர்களுக்கு முஸ்லிம்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதிலே அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய பார்வையிலே நாங்களும் முஸ்லிம்கள் தான், நாங்கள் உங்களை விட அழகாக தெளிவாக கலிமா சொல்லி இருக்கிறோம். எப்படி முஸ்லிம்களாகிய எமக்கு அந்த உரிமைகளை தர மறுக்க முடியும்? எப்படி எங்களை வசைபாட முடியும்? இந்த கேள்விக்கு நிச்சயமாக அவர்களிலே பதில் இருக்காது. ஆனால் தேவைப்பட்டால் நாம் அசத்தியங்களையும் அசத்தியவாதிகளையும் தோலுரித்து காட்டுவோம், எம்முடைய பார்வையிலே அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இதற்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றன, ஆனால் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகிறானோ அவர்களுக்கு மட்டுமே அது புரியும், பெரும்பாலிகளுக்கெல்லாம் அது புரியாது, எமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த ஒரு விடயத்தை நாம் யோசிக்க வேண்டும். எம்முடைய பார்வையில் வேண்டுமானால் அவர்கள் முஸ்லிம்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களது பார்வையிலே நாங்கள் முஸ்லிம்கள், கலிமா சொல்லி இருக்கிறோம், சொன்ன எல்லாம் முஸ்லிம்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எப்படி அவர்கள் எங்களை விமர்சிக்க முடியும் என்று கேட்கிறேன். விமர்சிக்கக்கூடிய இவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கதையும் சொல்கிறார்கள், இல்லாததையும் அள்ளி கொட்டுகிறார்கள். இன்று நாம் சமூக ஊடகங்களை பார்க்கிற போது நேரடியாக வந்து பேசுவதற்கு திராணி அல்ல, ஒரு சாதனத்துக்கு பின்னால் இருந்து கொண்டு நான்கு சுவர்களுக்கு உள்ளே இருந்து கொண்டு இன்று பேஸ்புக் வழியாக, யூடியூப் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அவர்களது கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இதன் மூலம் நாடுவது என்னவென்றால், யாரெல்லாம் இந்த சத்தியத்தை போதிக்கிறார்களோ அவர்களை கேவலப்படுத்த வேண்டும், இந்த சத்தியத்தை இல்லாதொழிப்பதற்கு அவர்களுக்கு வேறு வழியே தெரியவில்லை. அதற்காக வீட்டிற்குள் நடக்கக்கூடிய விடயம், நடந்த தவறுகள், நடக்காத வதந்திகள் அனைத்தையும் இன்று பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை பற்றி அல் குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு வசனத்தை இந்த இடத்திலே பொருத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் லதீன யுஹிப்பூன அன் தஷீ அல் ஃபாஹிஷத ஃபில் லதீன ஆமனு, நிச்சயமாக எவர்களெல்லாம் விசுவாசிகளுக்கு மத்தியிலே அசிங்கமான மானக்கேடான விடயங்கள் பரவ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இவர்கள் செய்யக்கூடிய காரியம் இதுதான். என்ன அவர்களுக்குள்ள தண்டனை? லஹும் அஸாபுன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அவர்களுக்கு இந்த உலகிலும் தண்டனை இருக்கிறது, நாளை மறுமையிலும் தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார். இவர்கள் சொல்வது போன்றே உண்மையிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இந்த வசனத்துக்கு அங்கால் அவர்கள் நினைத்தும் பார்க்க மாட்டார்கள், முஸ்லிம்கள் ஒருபோதும் இந்த காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்பதனை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இவர்கள் சொல்லி திரியக்கூடிய விடயங்களிலே இப்படியான பல அவதூறுகளும் வதந்திகளும் காணப்படுகின்றன. சில நேரங்களிலே உண்மையிலே நடந்த சில தவறுகளை கூட இவர்கள் அம்பலப்படுத்துவதற்கு நினைக்கிறார்கள். இங்கு விடயம் என்னவென்றால், இந்த உலகிலே பிறந்து விட்ட யாரும் தூய்மையானவர்கள் கிடையாது. அந்த தூய்மை, அந்த பரிசுத்தம் என்ற தன்மை அதற்கு நானும் தகுதி பெற மாட்டேன், யாரும் தகுதி பெற மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒருவனே பரிசுத்தமானவன். இந்த தலைப்பிலே விவரமாக பல அல்குரானிய வசனங்களை வைத்து நாம் பேச முடியும். மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வசனத்தை, ஒரு வாசகத்தை நாம் தெரிந்திருக்கிறோம். குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள், அதற்கு நானும் விதிவிலக்கல்ல. இதை தவறாக சித்தரிக்கும் யாரும் விதிவிலக்கல்ல என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆணித்தரமாக தெளிவாக அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் என்பதற்காக விபரமாக இதனை நான் பேசுகிறேன். அல்லாஹு தஆலா இந்த அடியார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்பதை தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார். ரகசியமாக பாவம் செய்யக்கூடியவர்கள் விஷயத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்குள்ள மன்னிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள், அது அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். அதை தாண்டி பரகசியமாக வெளிப்படையாக அடியார்கள் பாவம் செய்கிறார்களா, அல்லாஹ் அதனை மன்னிக்க மாட்டான் அவர்கள் தௌபா செய்து திருந்தாத வரைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரம் அல்லாஹு தஆலா இன்னும் பல விடயங்களையும் இஸ்லாத்திலே வழிகாட்டியிருக்கிறார். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம், நீங்கள் அடுத்த முஸ்லிம்களுடைய குறைகளை தேடி திரியாதீர்கள், துருவி துருவி ஆராயாதீர்கள், தவறுகளை பற்றி புறம் பேசாதீர்கள். ஏன் சொல்கிறான், தவறுகள் செய்தால் அதை எப்படியும் அடையாளப்படுத்த முடியும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தவறுகள் நடப்பது அது ரகசியமாக நடக்குமாக இருந்தால் அது அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியில் உள்ள விடயம். இதனை துருவி துருவி ஆராய்வதுதான் பிழை, இதை பற்றி புறம் பேசி திரிவதுதான் பிழை, இதை வைத்து குடும்பத்தை சீரழிப்பதுதான் பிழை. இதைதான் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனின் பல இடங்களிலும் ஹதீஸ்களின் வழியாகவும் மிக தெளிவாக கூறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே சொல்லி காட்டுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சுனன் அபூதாவூத் என்ற கிரந்தத்தின் 4878 இலக்க செய்தி. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற சமயத்திலே ஒரு கூட்டத்தாரை கண்டார்கள். மரத்து பி கௌமின் லஹும் அதஃபாரும் மின் நுஹாத், ஒரு கூட்டத்தை நான் கடந்து சென்றேன், அவர்களுக்கு செம்பிலான நகங்கள் இருந்தன, அதனை கொண்டு அவர்கள் தங்களது முகங்களிலும் நெஞ்சுகளிலும் கிழித்துக் கொண்டிருந்தார்கள். கேட்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஜிப்ரீலே இது யார், ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனை? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லதீன யக்லூன லுஹுமன் நாஸ், இவர்கள்தான் மக்களுடைய இறைச்சிகளை சாப்பிடக்கூடியவர்கள், புறம் பேசி தெரியக்கூடியவர்கள். வயகூன ஃபீ ஆராலிஹிம், அவர்களது மானங்களிலே விழக்கூடியவர்கள், அவர்களது மானம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே விருப்பத்தோடு பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் இவர்கள்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். எனவே மானம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பொறுத்தவரைக்கும் அது முழு முஸ்லிம்களுக்கும் ஹராம். எனவே இந்த விடயங்களிலே காபிர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள்தான் காபிர்களே, அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் பிரயோஜனம் அளிக்காது, அவர்கள் பயப்பட மாட்டார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெளிவு பெற வேண்டும், நாம் ஆறுதல் அடைய வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னவென்றால் இவர்கள் இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்றால், முஸ்லிம்களை இழிவுபடுத்த வேண்டும், முஸ்லிம்களை அழித்து கட்ட வேண்டும், முஸ்லிம்களை அவமானப்படுத்த வேண்டும். மடையர்கள் எது இழிவு என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த உலகம் அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் ஒரு பொருட்டே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்திலே இந்த உலகம் என்பது குசுவின் ரெக்கைக்கு பெருமதியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட காவிர்களுக்கு ஒரு மிடல் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான், ஒரு டம்ளர் தண்ணி கூட இந்த காதிர்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்திற்கு கணக்கே கிடையாது. அறிவாளிகள் பிரார்த்திப்பார்கள், ரப்பனா இன்னக்க மன் துதுகிலின் நார ஃபக்கத் அஹ்ஸைதா, நபியே அதாவது ரப்பே நிச்சயமாக நீ எவர்களை நரகத்திலே நுழைத்தாயோ அவர்களை தான் திட்டமாக இழிவுபடுத்தி விட்டார். நரகத்திற்கு நுழைவதை விட வேறு இழிவு எதுவும் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல என்பதனை முஸ்லிம்கள் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். மீனவான விளக்கங்களை தொடர்ந்து தருகிறேன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. மேலே இந்த பாவங்கள் தவறுகள் சம்பந்தப்பட்ட விடயத்தை தெளிவுபடுத்தியதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எது தெளிவான விடயமோ அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மூடி மறைப்பதினால் எதுவும் நடக்க போவது கிடையாது. மிக தெளிவாக நான் மேலே கூறியது போன்று இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்களில் யாரும் பரிசுத்தமானவர்கள் இல்லை. இவர்கள் இன்று எம்மை கேளிக்கை பேசுகிறார்கள் என்றால் திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் அவர்கள் வந்து சொல்லட்டும், நான் பரிசுத்தமானவன், நான் தூய்மானவன் என்று சொல்லட்டும் பார்க்கலாம். அவர்களுடைய குப்பைகளை நோண்டினால் அது முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கும், தொங்கல் இல்லாமல் சென்று கொண்டிருக்கும். அது ஒரு புறம். சரி, இந்த தவறுகள் பாவங்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக உள்ள காலமும் தவறு செய்ய முடியும் என்று நான் சொல்ல வரவில்லை. அதற்கு தான் அல்லாஹு தஆலா மரணம் என்ற ஒரு தவணையை கொடுத்திருக்கிறார். அந்த மரணம் வருவதற்குள் தம்முடைய தவறுகளை உணர்ந்து திருந்து மரணிக்கின்ற சமயத்திலே முஸ்லிமாக முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிக பெரும் சவால். உண்மை இப்படி இருக்க, யதார்த்தம் இப்படி இருக்க, சம்பந்தம் இல்லாமல் இவர்கள் உளறுகிறார்கள் என்றால் இவர்களுடைய அறிவு எம்மாத்திரம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மேலே நாம் பார்த்த விடயங்களிலே இப்படிப்பட்ட இந்த காதிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது வார்த்தைக்கு வார்த்தை அவர்களுக்கு நரகம் இருக்கிறது, அவர்களுக்கு நோவினை தரும் தண்டனை இருக்கிறது, அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த இடத்திலே நாம் கொஞ்சம் கூர்ந்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், ஒரு தாயை விட 100 மடங்கு இரக்கமுடையவன். 99 கொலைகளை செய்தவனையும் அல்லாஹ் மன்னித்தான். எப்படிப்பட்ட தவறையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அந்த வரிசையிலேதான் இத்தனை தவறுகளை செய்யக்கூடிய காபிர்களை கூட அல்லாஹ் அவர்களுக்குள்ள தண்டனைகளை கொடுக்காது தாமதப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இரக்கமுள்ள அந்த ரப்பர் ரஹ்மான் நான் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பார்த்தால் அது லேசானதல்ல. அல்லாஹ் நரகத்தாலேயே அனைத்தையும் சித்தரிக்கிறான். பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னல்லதீன கஃபரூ பிஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹும் நாரா, இவர்கள் எங்களுடைய வசனங்களிலே நம்பிக்கை கொள்ளாமல் அதனை நிராகரித்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் நரகத்தை கொடுப்போம். குல்லமா நலியத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹும், அதிலே அந்த நரகத்திலே அவர்கள் போட்டு புசுக்கப்படுவார்கள். அவர்களது தோள்கள் எல்லாம் கருகி அது அப்படியே செயலிழந்து செல்கிற போது புதிய தோள்களை அவர்களுக்கு நாம் கொடுப்போம். அவர்கள் மீண்டும் மீண்டும் முடிவில்லாமல் அந்த வேதனைகளை அனுபவிக்கட்டும் என்பதற்காக நாம் இந்த ஏற்பாடை செய்வோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். எனவே அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட கருணையுள்ளவன். இப்படி போட்டு மனிதர்களை வேதனை செய்கிறான் என்றால் சாதாரண மனிதர்களை அல்லாஹ் அப்படி வேதனை செய்வான்? இப்படிப்பட்ட தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அவர்கள் இந்த உலகத்திலே ஆடி திரிவார்கள், இந்த உலகத்தையே போட்டு குழப்பி அடிப்பார்கள், மனிதர்களுடைய மானங்களை அவர்கள் வைத்து விளையாடுவார்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த தண்டனைகளை கொடுக்கிறார். எனவே இப்படியானவர்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கிற போது அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு உணவை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று நாம் ஆறுதல் அடைய வேண்டும். இது காபிர்களுடைய செய்தி. அதே நேரம் இந்த காபிர்களிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்திலே இருப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் காபிர்கள். இவர்களுக்கு முனாஃபிக்குகள் என்று பெயர் சொல்லப்படும், முனாஃபிக்குகள் என்று பெயர் சொல்லப்படும். இவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காபிர்களோடு நெருங்கிய தொடர்போடு அவர்கள் இருப்பார்கள். அப்படி இருப்பார்கள். அவர்களுடைய அந்த ஒரு தன்மையை பற்றி அல்லாஹ் அல்குர்ஆனின் ஒரு இடத்திலே சொல்கிற போது சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தின் 120வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன் தம்சஸ்கும் ஹசனத்தன் தசுஹும், நபியே உங்களுக்கு ஒரு நல்லது வருமாக இருந்தால், ஒரு நல்லது நடக்குமாக இருந்தால் அது அந்த முனாஃபிகளுக்கு கவலையாக இருக்கும், கூட இருப்பார்கள், முஸ்லிம்களுக்கு நடக்கக்கூடிய நலவுகளை தாங்கிக் கொள்ள மாட்டார். அதே போன்று அதே நேரம் உங்களுக்கு ஒரு கெடு நடக்குமாக இருந்தால் அதை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுவார். இவர்கள் தான் முனாஃபிக்குகள். இப்படியான இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட, முஸ்லிம்களோடு சம்பந்தப்பட்ட கூடுதலான தகவல்கள் இவர்களின் வழியாகத்தான் செல்லும். அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, இந்த உலகத்திலே தான் உங்களுக்கு ஒன்றாக இருக்கும் பாக்கியம் இல்லை, நாளை மறுமையிலே நரகத்திலே உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருகிறேன். இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் முனாஃபிக்குகளையும் காஃபிர்களையும் நரகத்திலே ஒன்றாக சேர்த்து வைப்பான் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தின் 140வது வசனத்திலே அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். இந்த முனாஃபிக்குகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் காஃபிர்களையும் விட கெட்டவர்கள். அவர்களாவது வெளிப்படையாக எதிர்த்து விட்டு செல்வார்கள், இவர்கள் கூட இருந்து குளிபறிப்பார்கள், துரோகம் செய்வார்கள். அதனையும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டு இருப்பதில்லை. அந்த நாளை, மறுமை நாளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் எப்படி அந்த நாளை அடையாளப்படுத்துகிறான் என்றால், லாதுல் மல்யூம், இன்றைய தினம் அநீதத்துக்கு இடமே இல்லை, அநியாயம் என்ற வார்த்தைக்கே பேச்சிருக்காது. முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, காஃபிர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நரகத்திலே இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தட்டிலே இந்த முனாஃபிக்குகள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே கூறக்கூடிய வசனம், அதாவது சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தின் 145வது வசனமாக இடம்பெறுகிறது. எனவே இந்த விடயங்களில் அனைத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிமாக நாம் இந்த உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சோதனை இல்லாமல் இருக்க முடியாது. அது ஆரம்பத்திலே காபிர்களின் மூலம் ஏற்படும், பிறகு இஸ்லாம் வளர்ந்து விட்ட பிறகு முனாஃபிக்குகளின் மூலம் அல்லாஹ் அந்த ஏற்பாட்டை செய்வான். இது நியதி, இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சரி, இந்த நேரத்திலே முஸ்லிம்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த குர்ஆனிய வசனங்களை வைத்து இவர்கள்தான் காஃபிர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் இதற்குத்தான் இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கிறான், இவர்கள்தான் முனாஃபிக்குகள் என்பதனை தெரிந்து ஆறுதல் அடைய வேண்டும். அதே போன்று இவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவது என்னவென்றால், நீங்கள் பொறுமையாக இருந்து விட்டு செல்லுங்கள், நீங்கள் பொறுமையாக இருந்து விட்டு செல்லுங்கள். இவர்களுடைய இந்த வார்த்தைகளை அது ஒருவேளை உங்களை நோகடிக்கவும் செய்யலாம், அதற்கு பதில் கொடுத்து கொண்டு அவர்களோடு சண்டைக்கு சென்று இதற்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லை. அவர்கள் சொல்கின்றதை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், அதை அழகிய முறையிலே நீங்கள் விரித்து விடுங்கள் என்று அல்குர்ஆனின் பல இடங்களிலே அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவர்களது அந்த இரக்க சிந்தனையினால் எப்படியாவது இந்த காவிர்களை அவர்களுடைய விமர்சனங்களுக்கு ஏற்ப பதில்களை கொடுத்து இஸ்லாத்திற்குள் இழுத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த அல்குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்கிறான், நபியே, இந்த காவிர்கள் உங்களை புறக்கணிப்பது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்றிருந்தால் பூமியிலே ஒரு சுரங்கத்தை நீங்கள் தோண்டுங்கள், அல்லது ஒரு ஏணியை வானத்தை நோக்கி வையுங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள், அப்பொழுதும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், அப்பொழுதும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள், ஃபலா தக்குன் மினல் ஜாஹிலி, நபியே நீங்கள் அறிவீனர்களில் ஒருவராக இருந்து விடாது. எனவே இப்படியெல்லாம் வரும், அதுதான் இஸ்லாம் என்பதிலே மிக தெளிவாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இன்னும் பல வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. என்னவென்றால் சொன்னார்கள், அல்லாஹு அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்கிறான், இவர்கள் ஒரு நேரத்திலே அமைதி அடைவார். எப்போது தெரியுமா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்கள் எதை சொன்ன போதிலும் உங்களை அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள். நீங்களும் அவர்களுடைய மார்க்கத்துக்கு பின்னால் போய்விட்டீர்களா? சத்தம் போடாமல் இருந்து விடுவார். இன்று நாம் பார்க்கிறோம், இந்த இஸ்லாத்தை எடுத்து எம்பிய எத்தனையோ பேர் இன்று இதற்கு எதிராக சென்று விட்டதும் அவர்களை பற்றிய கேளிக்கைகளும் விமர்சனங்களும் அடங்கிவிட்டது. எனவே இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு நாம் போனால் அவர்களுடைய மார்க்கத்துக்கு செல்வதை தவிர வேறு வழியே கிடையாது. எனவே நாம் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும், அப்படியே நாம் அவற்றை விழுங்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா விசேடமாக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை பார்த்து நாம் சிரிப்போம். சூரல் முத்தஃபிஃபீன் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிற போது, ஃபல்யௌமல் லதீன ஆமனு மினல் குஃபாரி யலஹகூன், இன்றைய தினம் காஃபிர்கள் படக்கூடிய அவஸ்தையை பார்த்து விசுவாசிகள் சிரிப்பார்கள். ஹல் சூவிபல் குஃபாரு மா கானு யஃபலூன், காஃபிர்களுக்கு சட்டப்படி சாப்பாடு கிடைச்சதா என்று யோசிக்கக்கூடிய அளவு அவர்களுக்குள்ள அந்த தண்டனைகள் இருக்கும். அல்லாஹ் அப்படி கேட்கிறான், அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கெல்லாம் சரியான கூலிகள் கிடைத்ததா என்று அல்லாஹு தஆலா கேட்பார். எனவே இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொள்ள வேண்டும். காஃபிர்கள் விஷயத்திலே இவ்வாறான துன்பங்களும் துயரங்களும் எங்களை நோக்கி வந்தடையும், அதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதல் பொறுமையாக பொறுத்து கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக கூறக்கூடிய வசனங்களை வைத்து ஆறுதல் அடைந்து நாளை மறுமையிலே அவர்கள் தண்டிக்கப்படும் போது நாம் சிரித்து மகிழ்வோம் என்ற ஒரு சிந்தனையோடு இருப்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ஆணித்தரமான ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும். எனவே எந்த விடயங்களை இந்த இடத்திலே நாம் கற்றுக்கொண்டோமோ அவற்றை சரியாக உணர்ந்து புரிந்து எதிர்வரும் காலங்களிலே இந்த சத்தியத்துக்கு எதிராக சாவமணி அடிக்க நினைப்பவர்கள் எத்தனை முயற்சிகளை செய்கிற போதும் நாம் மனிதர்கள் என்பதனை சிந்தனையிலே நிறுத்தி அந்த மரணம் எம்மை வந்தடைவதற்கு முன் அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்ட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அப்பொழுது கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும்.